நான்காவது செய்திக்கு நாம் வருவோம். துன்பங்கள் நமக்கு தடைகள் அல்ல அப்படின்னு தலைப்புல தான் இந்த யாக்கோபுல இந்த செய்திகளை பார்க்க ஆரம்பித்தோம். துன்பங்கள் நமக்கு தடைகள் அல்ல. கடைசி செய்தி 12வது வசனத்திலிருந்து வருகிறது. 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே இருந்து வருகிறது. 12வது வசனம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின கிரீடத்தை பெறுவான். திரும்பவும் வாசிக்கிறேன் கேளுங்க, சோதனையை சந்திக்கிற மனிதன், சகிக்கிற மனிதன், சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின கிரீட ஜீவ கிரீடத்தை பெறுவான். இப்ப இந்த வசனம் இதுவரை நம்ம பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற காரியத்தோட தொடர்புடையதாக இருக்கு. உண்மையிலேயே இது வந்து 1-11 வசனம் வரையும் உள்ள விஷயங்களோடு தொடர்புடையதா, 13 வரப்போற விஷயங்களோட தொடர்புடையதான்னு இறையியல் வல்லுநர்கள் சில நேரம் குழம்பி இருந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா அந்த சோதனைன வார்த்தை நமக்கு வெளியில இருந்து வர்ற சோதனையை பத்தி சொல்லுகிறதா, இல்ல நம்முடைய இருதயத்திலிருந்து ஏற்படுகிற சோதனைகள், யாக்கோபு நீ சொல்ல போகிற சோதனைகளோடு சம்பந்தப்பட்டதான் ஒரு இது, அந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்த பொழுதும் 12வது வசனம் 1-11 சம்பந்தப்பட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். சொல்லி இருக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது இது அதுக்கு பிறகு வர்ற காரியங்களுக்கும் நிச்சயமா பொருந்தும். இருந்த பொழுதும் இந்த 12வது வசனம் 1-12 வரையும் சொன்னப்பட்ட காரியங்களுக்கு ஒரு சுருக்கமான ஒரு முடிவர மாதிரி இங்க அமைகிறதாக பார்க்கிறோம். அதுல யாக்கோபு சொல்லுகிறார், என்ன வார்த்தையோட ஆரம்பிக்கிறார் சொன்னா பாக்கியவான். கிரேக்க மொழியிலும் சரி ஆங்கிலத்திலையும் கூட பிளஸ்ட் இஸ் த மேன் தான் ஆரம்பிக்குது, பாக்கியவான் அப்படின்னு சொல்லி யார் பாக்கியவான் என்று அது எடுத்து காட்டுகிறது. பாக்கியவான் சொன்னா, பிளஸ்ட் சொன்னா உண்மையிலேயே அவன் சந்தோஷமாக இருக்கிறவன் தான் அதுக்கு அர்த்தம், தான் அதுக்கு அர்த்தம் பாக்கியவான் சொன்னா. சமஸ்கிருத வார்த்தை மறுபடியும் பாருங்க, பாக்கியவான்னு சொன்னா சமஸ்கிருதம், அது தமிழே இல்ல. பாக்கியவான்னு சொன்னாலும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் நம்ம தமிழ் மொழியில. அதை யோசிச்சு பார்த்தா அதுக்கு வேற வேற பொருள் எல்லாம் இருக்கு கூட. ஆனா நம்ம மூலம் பார்த்து வாசையில கிரேக்க மொழியில புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட மொழியில அந்த ஆசிரியர் எழுதினவர் எந்த அடிப்படையில் எழுதினார்னு சொன்னா, ஒரு யாரு சந்தோஷமானவன், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறவன் யார் அப்படின்னு தான் இங்க பதில் சொல்லுது. வாழ்க்கையில மகிழ்ச்சியோட ஆனந்தத்தோடு இருக்கிறவன் யாருங்கிறது அந்த வார்த்தை தான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை ஹாப்பினஸ் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அதுல எந்த விதமான தப்பும் இல்லை. ஏன்னா அது ஹாப்பினஸ் பத்தி தான் சொல்லுது. வாழ்க்கையில மனுஷங்களுக்கு எல்லாம் ஹாப்பியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான் இல்லைங்களா. எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கிறது தான் ஆசை. யாருக்கு தூக்கத்தோட இருக்கிற விருப்பமா இருக்கும்? உலகமே சமுதாயமே ஹாப்பினஸ் நாடிதான் போகுது, ஆனா தவறான வழியில போயிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேரு புஸ்தகம் எழுதி இருக்கிறாங்க நிறைய, The key to happiness. அதாவது மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இதான் சாவின்னு ஏதோ இவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குரு சாது எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதான் பேசுவான். எங்க போனாலும் சரி, யாருகிட்ட கூட்டம் வச்சாலும் ஹாப்பினஸ் பத்தி தான், வாழ்க்கையிலேயே ஹாப்பியா இருக்கிற மாதிரி. அதனால உலகம் பொதுவாகவே மகிழ்ச்சியை நாடுது. மறுவான குடிக்கிறவன் தெரியலாம் கண்டதெல்லாம் போத பொருள் குடிக்கிறவன் கூட அவன் ஹாப்பினஸுக்கு குடிக்கிறேன் தான் சொல்லிடுவான். அப்படி ஏதோ ஒரு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறது எல்லாம் நாடுறது அது பொதுவாகவே. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எப்படி சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது அவன் சரியா யோசிச்சு தேடிக்கிறது இல்ல. உலக வழியில தான் அந்த சந்தோஷத்தை நாட பாக்குறாங்களே தவிர, அது உண்மையான சந்தோஷத்தை எப்படி அடைகிறதுன்னு அவன் சிந்திக்கிறது இல்ல. சில பேர் சொல்லுவாங்க, என்னன்னா ஹாப்பினஸ் வேணுமா, அது உனக்குள்ளேயே இருக்குன்னு குருலாம் சொல்லிடுறான். உனக்குள்ளேயே இருக்கு. எந்த மதத்துல ரொம்ப பேரு ஹாப்பினஸ் எங்க இருக்குன்னு கேட்டா உனக்குள்ளேயே இருக்குப்பா அது நீ தான். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, நம்ம உள்ளுக்கு பாக்குற பொழுது கேருள்ள இதயத்தை கொண்டிருக்கிறோம்னு சொல்றாரு. மாறுபாடும் குறைபாடும் இல்ல இந்த சமுதாயத்தை விட்டு விலகி ஓடுங்கள்னு அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். வாசிக்கிறோமா இல்லையா? அப்ப சமுதாயத்தை பாக்குற பொழுது வேதம் நமக்கு எப்படி சொல்லுது, அது மாறுபாடு உள்ளதும் குறைபாடு உள்ளதுமான இருதயத்தை கொண்டிருக்கிற சமுதாயம். நம்ம இருதயம் நம்ம விசுவாசி ஆகுறதுக்கு முன்பு எப்படி இருந்தது, கேடுள்ளதாக. எரேமியா கூட சொல்றாரு இல்ல, திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம். அப்ப நமக்குள்ள இருந்து எப்படிங்க சந்தோஷம் வரப்போகுது? கேடுள்ள இந்த இருதயம் கேட்டின் வழிகளை தான் நாடும், கேடான உபதேசத்தை தான் நாடும், அந்த ஆலோசனை தான் சொல்ல பார்க்கும். அதனால நமக்குள்ள இருந்து நம்ம எப்பவுமே சந்தோஷத்தை எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு வழிகாட்டுறது நம்ம இருதயமாக இருக்க முடியாது. இப்ப உலகத்துல பல பேர் பல விதங்கள்ல சந்தோஷத்தை அடைய ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. வேதம் கூட சொல்லுது, நம்ம லூக்கால கூட ஒருத்தனை பாக்குறோம் சுவிசேஷத்துல, அதாவது ஒரு ஒரு செல்வந்தனான ஒரு மனுஷன் இருந்தான், வாசிக்கிறோம் இல்லையா, அவனை பற்றிய ஒரு பேரபுல் ஓமை அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு என்ன செஞ்சான், அவனுக்கு விவசாயத்துல ரொம்ப வளர்ச்சி, ரொம்ப ஆதாயம், அறுவடையெல்லாம் செஞ்சு பணம் எல்லாம் ரொம்ப கூடிடுச்சு. சோ அதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். சரி, என்ன செய்வான், குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் சொன்னான். ஆனா அன்னைக்கு என்ன சொன்னார் ஆண்டவர் அவனை பார்த்து, ஏ முட்டாளே பார்த்து சொன்னாரா இல்லையா, நீ இன்னைக்கு எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது, உன்னுடைய இருதயம் நீ கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் அந்த ஓமாமை என்னத்த கேட்டுறாருன்னு காட்டுறாருன்னு சொன்னா, அந்த உண்மையான நிலையான அந்த சந்தோஷத்தை நீ உலக பொருள்களிலிருந்து பெற்றுக்கொள்ளவே முடியாது. உலக பொருளிலிருந்து நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதாவது உலக பொருள்களால் மட்டுமல்ல, உண்மையான சந்தோஷம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தால நமக்கு தர முடியாது. இந்த உலகம் பாவத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறது, மனிதர்கள் பாவத்தால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுல இருக்கிற எதுவுமே நமக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை தர முடியாது. அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தான் வேதம் சொல்லுது. அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதான் கர்த்தர் திட்டம் போட்டார், அதன்படி அது நடந்தே தான் ஆகும். ஏன்னா இவங்க ஏன் அப்படி செய்யறது, காரணம் என்ன, இந்த உலகத்தை வந்து அழிவுல இருந்து பாதுகாத்து அதை ஒரு அழகா சந்தோஷமான ஒரு உலகமா வைக்கலாங்கிறது மனுஷனால முடியுமா, முடியாது. அது பாவத்துக்குரிய இறுதி நிலைய அடைந்தே தீரும். ஆக இந்த உலகம் நமக்கு வந்து ஒரு நாளும் ஒன்றும் தர முடியாது. ஆனா வேதம் ஹாப்பினஸ் பத்தி சொல்லுது, உண்மையான சந்தோஷத்தை பத்தி வேதம் சொல்லுது. நீங்க முதலாவது சங்கீதத்தை எடுத்து பாருங்க, சங்கீதத்துல இது அதிகமாகவே கூட நம்ம பார்க்கலாம். அத என்ன சொல்லுதுன்னு சொன்னா, முதலாவது வசனம், துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசைக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பாலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் யார், பாக்கியம். உங்களுக்கும் ஹாப்பினஸ்னா ரொம்ப ஆசை போல இருக்கே, அப்படி என்ன, அவன் தான் மகிழ்ச்சியானவன், சந்தோஷமான ஒன்று இருக்கிற ஒரு மனுஷன் தான் அர்த்தம். அப்ப உண்மையான சந்தோஷத்துக்கு இங்க பதில் இருக்கு. வாழ்க்கையில உண்மையான ஒரு மகிழ்ச்சியை அடையணும்னு சொன்னா அதுக்கு பதில் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கிறவன் தான் இந்த மாதிரியான அணிகலன்கள், அதாவது குணாதிசயங்களை தன்னில கொண்டு இருக்கிறவன் தான் வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தை கொண்டிருப்பான்னு வேதம் நமக்கு சொல்லுகிறத பாக்கிறோம். இன்னொரு விதத்துல யாக்கு சங்கீதக்காரன் சொல்றான், உனக்கு ஹாப்பினஸ், ஹாப்பியா இருக்கிற மனுஷனை பாக்கணுமா, சந்தோஷமான இருக்கிற மனுஷனை பாக்கணுமா, இங்க பாரு, இதெல்லாம் இருக்கான் ஒருத்தங்கிட்ட, அவன் தான் சந்தோஷமானவன். இருக்கிறவன் சந்தோஷமான, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரர் உட்காரம் உட்காரத்தில் உட்காரம். சங்கீதம், இது வந்து சங்கீதம். சங்கீதம்னா என்ன, எதுக மோனை எல்லாம் இருக்குமா இல்லையா, ஒரே விஷயத்த இன்னொரு விஷயமா சொல்றது சங்கீதத்துல நிறைய இருக்கும் சரிங்களா. ஆகவே இங்க மூணா சொல்லி இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்னதான் சொல்லுது. என்ன அது, பாவி பக்கம் போகாது. அது அது இப்படி சொல்லலாம், பாவி பக்கம் போகாது, பாவி பக்கம் போகாது, பாவி பக்கம் போகாது. அத கவிதையா எழுதுனா இப்படிதான் வரும், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகனுடைய வழியில் நில்லாமலும். அப்ப முதலாவது ரெண்டாவது இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கா, இல்ல ஒரே ஆள் தான். பரியாசக்காரனுடைய இடத்தில் உட்காரம்னா பாவி இருக்கிற பக்கம் போகாத, பாவி இருக்கிற பக்கம் போகாதன்னு மூணு தானே சொல்றேன், மூணு தானே. அமெரிக்காவில் பேஸ்போல் அடிப்பாங்க, மூணு தானே அவுட், ஸ்ட்ரைக்னா அவுட் தான். அந்த மாதிரி இங்க வந்து பாவம் பத்தி இங்க சொல்லுது, அவன் பக்கத்தில் போகக்கூடாது. உண்மையான சந்தோஷம்னா நமக்கு பாவத்தோட தொடர்பு இருக்கக்கூடாது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறவன் யாரு? வாழ்க்கையில சந்தோஷமான மனுஷன். அதனாலதான் யோபு அப்படிப்பட்டவன். வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு மனுஷன் பாருங்க. சங்கீதம் 112 எடுங்க. 112 சங்கீதத்தை எடுத்து பார்த்தோம்னா அதுல முதலாவது சங்கீதம் சொல்லுது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் சந்தோஷம் உள்ளவன், ஆனந்தத்தை அனுபவிக்கிறவன், பாக்கியவான்னு போட்டிருக்கு. இதுக்கும் முதலாவது சங்கீதத்துக்கும் ஒன்னும் வித்தியாசமே இல்ல. கர்த்தர் இரண்டாவது பாகத்தை இது சொல், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் பிரியமாக இருக்கிறவன் பாவத்தின் வழியில் நடக்க மாட்டான், அவன் தான் வாழ்க்கையில சந்தோஷம் உள்ளவன். இயேசு கிறிஸ்து கூட அவர் வந்து மத்தேயுவை எடுத்து பாத்தீங்கன்னா, மத்தேயு 5வது அதிகாரத்துல என்னத்தை சொல்லுகிறாரு, பி ஆட்டிடியூட்ஸ் ஆங்கிலத்துல சொல்லுவோம். அது அதுல பாத்தீங்கன்னா எங்க ஆரம்பமாகுது, 3வது வசனம், ஆவியில் எளிமை பாக்கியவான்கள். 4வது வசனம், பாக்கியவான்கள், தொடர்ந்து பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா யாரு? சந்தோஷமான மனிதர்கள். அவருடைய மலை பிரசங்கத்தையும் இப்படியே தான் ஆரம்பிக்கிறார். வாழ்க்கையில சந்தோஷம் உள்ளவன் யார்? இன்னொரு வார்த்தையில சுருக்கமா சொல்ல போனா, இயேசு சுவாசிக்கிறவன், உண்மையான கிறிஸ்தவன் சொல்லலாம். அந்த கிறிஸ்தவனுக்கான இலக்கணங்களை தான் இங்க ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் ஆரம்பத்தில் சொல்லுகிறார். வாழ்க்கையில் சந்தோஷம் உள்ளவன் யார்? ஆவியில் எளிமையானவன். அது அவனுடைய குணாதிசயம், ஆவியில எளிமையாகவன், ஆவியில் பருமையுள்ளவன். என்ன தெரியுமா அர்த்தம்? பெருமை பாராட்டாதவன். நம்ம பாசையில் சொல்ல போனா அகங்காரம் அவங்கிட்ட இருக்கார், பெருமையே காட்ட மாட்டான். தாழ்மை உள்ளவன், தாழ்மை உள்ளவன் கிட்ட சந்தோஷம் இருக்குங்க. பெருமையே இல்லையே, எதுக்கும் அடுத்தவன் எதுக்கு ஆசை மாட்டான், புகழுக்கு ஆசைப்பட மாட்டான், இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவன் அவன் எளிமையா தானே இருப்பான், தாழ்மை உள்ளவனா இருப்பான், அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். என் புகழுக்கும் அதுக்கும் இதுக்கும் ஆசைப்பட்டு பெருமைக்கு ஆசைப்படுறவன் தான் எரிச்சலோட வாழ்ந்துகிட்டு இருப்பான், அவனுக்கு தாழ்மையும் இல்ல, அவன் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. உண்மையான சந்தோஷமே அனுபவிக்கிறவன் தாழ்மை உள்ளவன், அவனுக்கு தான் பரலோகம் சொந்தம். துயரப்படுகிறவர்கள் சந்தோஷமானவர்கள். யாக்கோபுவோட பொருந்தி வருதா இல்லையா? துயரப்படுகிறவர்கள் சந்தோஷமானவர்கள். ஏன்? துயரத்தை சரியான விதத்தில் அவர்களை அணுகி அதற்குள்ளாக போவதனாலே அவர்கள் சந்தோஷமானவர். அதனால்தான் தொல்லைகள் துன்பங்கள் வருகிற பொழுது யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். மனுஷனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுனா விருப்பம்தான், ஆனால் அவனுக்கு எந்த பாதையில போய் அதை அடையிறதுங்கிறது தான் அவனுக்கு தெரியாம இருக்கிறது. ஆனா உண்மையாகவே வாழ்க்கையில சந்தோஷம் உள்ள மனிதன் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை நேசித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவனாக இருப்பான், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவனாக இருப்பான். ஆகவே இந்த பகுதியில் இந்த 12வது வசனத்துல யாக்கோபு ஒரு உண்மையான சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உலகத்து வழியில போகாம வேத வழிகளிலே போய் உண்மையான சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறார்? அதே நேரம் பார்த்துக்கங்க, இங்க துயரப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு தான் அதை சொல்லுகிறார். வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவித்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? நீ எப்படி உண்மையான சந்தோஷத்தை வாழ்க்கையிலே அனுபவிக்கலாம்னு சொல்லி 4 காரியங்களை அவர் நாங்க சொல்லுகிறத பாக்குறோம். முதலாவது அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, சந்தோஷம் உள்ள வாழ்க்கையின் ஒரு பகுதியாக தொல்லைகளும் துயரங்களும் இருக்கின்றன. சந்தோஷமான ஒரு வாழ்க்கையின் ஒரு அங்கமா தான் தொல்லைகளும் துயரமுமா இருக்குது. அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? சந்தோஷமான ஒரு வாழ்க்கைனா அதுல தொல்லைகளுக்கு இடம் இல்லைன்னு நம்ம நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனாலதான் அவர் என்ன சொல்லுகிறார்? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனைகளே வாழ்க்கையில் சந்திக்காத மனுஷன் பாக்கியவான்னு சொல்லியே, சோதனைகளே வாழ்க்கையில் இல்லாத மனுஷன் பாக்கியவான் சொல்லி, அதை சகிக்கிற மனுஷன். ஏன்? ஏற்கனவே சொல்லிட்டார், சோதனை வாழ்க்கையில சகஜம், தொலைகள் வந்தே தேரணும், இன்விடேஷன் கொடுக்க தேவையில்லப்பா, அது கேட்காமையே வரத்தான் போகுது. அதை சகிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். ஆகவே சோதனைகளும் தொல்லைகளும் நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையின் ஒரு பகுதி. உண்மையான சந்தோஷம் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னா, அப்படியான எல்லா மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில தொல்லைகளையும் துன்பங்களையும் அனுபவித்திருப்பார்கள். வந்து நீங்க கிறிஸ்டியன் சைக்காலஜிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்தவ உளவியல் வல்லுநர்கள், அது எனக்கு பிடிக்காத வார்த்தைகள். ஏன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிறிஸ்டியனா இருக்க முடியாது. சைக்காலஜி வந்து உலகத்தை சார்ந்தது. சமீபத்தில் நான் வெளிநாட்டுக்கு போயிருந்த பொழுது ஒரு குடும்பம் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு. அப்ப எல்லாம் அட்வைஸ் பண்ணிருக்காங்க அந்த குடும்பத்துக்கு, நீங்க சைக்காலஜிஸ்ட பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முடிவு கட்டியது. இப்ப ஏன் ஆலோசனையை கேட்டாங்க? கடைசி ஆசாமிகள் நீங்க பார்க்க வேண்டியது, போகவே போகாதீங்க, இது ஆபத்து. ஏ சைக்காலஜி வந்து உலகத்தை பேஸ் பண்ணி தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. மனுஷனை பத்தி, மனுஷனுடைய அவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறாங்கிறத உலகத்தின் அடிப்படையில தான் மனுஷனை பார்க்கிறான். சைக்காலஜி பாவத்தை ஒத்துக்கல, தெரியுமா? சைக்காலஜி மனுஷனை பாவியா பார்க்குது இல்ல, சைக்காலஜிஸ்ட் பார்க்க மாட்டான். அவன் உங்க பிரச்சனைகள் வாழ்க்கையில் எவ்வளவு பெருசா இருந்தாலும், உங்களுடைய துன்பங்கள், நீங்க செய்கிற பாவங்கள் எல்லாம் சைக்காலஜிஸ்ட் நீங்க பாவிகளாக இருப்பதனாலேன்னு பார்க்காரு. அதுக்கு காரணம் யாராவது இருந்திருக்கணும். நான் வந்து ஒரு புள்ள வந்து ஒரு மோசமா நடந்துகிட்டு இருக்கு, டிசிப்ளினே பண்ண முடியல, ஓடி ஆடி ரொம்ப மோசமா அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பிள்ளைங்கல்ல, நீங்க எல்லாம் கூட அப்படி இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா, ஒண்ணுமே பேச்சு கேட்காம உடனே என்ன செய்யறாங்க, யாரும் கூட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட ஒரு சைக்காலஜிஸ்ட கொண்டு போய் ஏன் இது இப்படி இருக்கு, ஏதாவது செய்ய முடியுமான்னா அவங்க அப்பா அம்மாவை பார்ப்பான். எங்க அப்பா அம்மா கிட்ட தான் அது வந்திருக்கணும். பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம நினைச்சா தானே சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு, எந்த பிள்ளை என்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு, நான் தான் தப்பு செய்யறேன். அப்பா தான் சும்மா அநியாயத்துக்கு அடிக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அப்ப சைக்காலஜிஸ்ட் வந்து பாக்குறாங்க, அப்ப அவன்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி இது நம்ம பிரச்சனைகளுக்கு தேடுறது? அதனால சைக்காலஜி அப்ப உலகத்தை வந்து அடிப்படையில மனுஷனை பாக்குறதுனால கிறிஸ்தவ சைக்காலஜிஸ்ட் இருக்க முடியாது. ஏன் கிறிஸ்தவம் அதுவும் ஒண்ணுக்கு பண் முரணானது, அதனால யாருமே போயிடக்கூடாது. அங்க வேதத்துக்கிட்ட தான் வரணும் நம்ம பிரச்சனைகளை பாக்குறது. இவங்க என்ன செய்வாங்க, ஹாப்பினஸ் கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிற பிரச்சனையை ஒண்ணு அதிகப்படுத்தி விட்டுருவாங்க, குடும்ப பிரச்சனையை உருவாக்கி விட்டுருவாங்க, எவ்வளவோ தேவையில்லான பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுருவாங்க, அதுலெல்லாம் ஹாப்பினஸ் வராது. இன்னொன்னு உலகத்துல இன்னைக்கு இன்னொன்னு ஹாப்பினஸுக்கு இது வழி சொல்றான் என்னன்னு சொன்னா, தொலைகளே இல்லாம ஒரு எல்லா வாழ்க்கை இருக்கணும், பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. எல்லா மதங்கள் எல்லாம் எல்லாம் இல்லாம ஆக்கிட்டு எல்லாம் ஒன்னா ஒரே சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் ஓகே, எல்லாம் ஹாப்பியா இருந்துருவா. அவங்களுடைய இப்படி சொல்றவங்களுடைய போதனைகள் எல்லாம் துன்பத்துக்கு இடமே இருக்காது. அவங்க துன்பத்தை வந்து சரியாவே வேதபூர்வமா பாக்குறது இல்ல, அது ஒரு பிரச்சனையா, அது இருக்கக்கூடாத ஒன்னா பாக்குறாங்க. உலகம் அப்படித்தான் பார்க்கும், வேதம் அப்படி பார்க்கவே இல்லையே. வேதத்தை பொறுத்தவரையில் ஒரு ஹாப்பி லைஃப்னு சொன்னா அது தொல்லைகளும் துன்பங்களும் அதனுடைய ஒரு இன்டெக்ரல் பார்ட், அதோட பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு உள்ளதா தான் வேதம் பார்க்கும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப அவசியம். இல்லாட்டி நாம வாழ்க்கை பூரா சந்தோஷம் இல்லாம தான் வாழப்போம். இது சந்தோஷமான வாழ்க்கையின் ஒரு பகுதி அப்படின்னு வேதத்தில் அவ்வளவு தீர்க்க தரிசியை எடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, யோவான் ஸ்நானனை எடுத்து பாருங்க, இயேசுவை எடுத்து பாருங்க. யார் வாழ்க்கையில் துன்பம் இருக்குல்ல, அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்குல்லையா, இருந்திருக்கிறாங்க, துன்பம் இருந்துச்சு ஆனா அவங்க எல்லாம் ஹாப்பியா இருந்திருக்கிறாங்க. ஆகவே சோதனைகளை ஒரு நம்ம நெகட்டிவா நம்ம பார்க்க கூடாது. ஏற்கனவே யாக்கோபு சொல்லி கொடுத்தா அதெல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்காக ஆண்டவர் பயன்படுத்துறார் தன்னுடைய பராமரிப்பின் மூலமா, அது ஒரு நெகட்டிவா நம்ம பார்க்கவே கூடாது. சில பாஸ்டர் சொல்லுவாங்க, நான் வந்து 45 வருஷம் மினிஸ்ட்ரியில இருந்திருக்கிறேங்க, என் சர்ச்சில் எப்பவுமே எந்த பிரச்சனையுமே இருந்ததில்லை, ஆண்டவர் எங்களுக்கு அருமையான ஒரு சபையை கொடுத்து என் சபையை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எப்பவுமே காப்பாத்திட்டு வந்திருக்கிறாரு, ஆகவே நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சொன்னா அது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குமே தவிர அது உண்மையே இல்லை, என் பொய் சொல்றான்னு தான் அர்த்தம். யாக்கோபுடைய சபையில தான் இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு, யாக்கோபோட ஒரு பெரிய பாஸ்டர் இருந்திருக்கிறாங்களா இல்லையே, 12 பேரை வச்சுக்கிட்டு ஏசுப்பட்ட கஷ்டம் எப்படி இருந்திருக்கு. ஒருத்தன் என்ன பண்ணிட்டு போயிட்டான், பவுலு என்னோட விசுவாசமா இருக்கிறேன் ஒருத்தன் கூட இல்லையே, திமோத்தையை போல வேற யாருமே இல்லை, அவரை ரோமர்களுக்கு முன்பு ட்ரையலுக்கு கொண்டு போனப்போ ஒருத்தன் கூட பக்கத்துல இல்ல, தேமா உலகத்தை நேசித்து என்னை விட்டுட்டு போய் நான் எவ்வளவு நேரம் நம்பிக்கை வச்சிருந்தேன், என்ன செஞ்சிட்டான், என்னோட வந்து எவ்வளவோ எல்லாம் பேசி ஊழியம் செஞ்சவன் உலகத்துல ஆசைப்பட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான்னு வெக்கம் இல்லாம எழுதுறாரா இல்லையா?
கொரிந்து சபை திட்டி இருக்குது, புலேஸ்ல இருக்கிறவங்க திட்டி இருக்கிறாங்க. அவர் நல்லா பேசினவங்க கொஞ்சம் பேர் தான், பவுல் அப்போஸ்தலர். அதான் நீ பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், மொட்டை தலையே சொல்லியிருக்கிறான். கொரிந்து சபையில ரெண்டு வார்த்தைகளை ஒழுங்கா பயன்படுத்தி பேச தெரியாத திக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் காது காதெல்லாம் போயிருக்குது. இருந்தாலும் கோபப்படாத, நான் வந்த பிறகு உன்னை பாத்துக்கிறேன். இப்ப ஜெயில இருக்கிறேன், விடமாட்டேங்கிறாங்க, நான் வந்த பிறகு பாத்துக்கிறேன் அப்படின்னு லெட்டர்ல எழுதி இருக்கிறார். சந்தோஷமா இருக்கு இல்லையா? பிரிசன்ல அவர் எவ்வளவு சந்தோஷமா பாட்டு பாடின பாட்டு தான் ஜெயிலர் ஜெயிலருக்கே பெரிய ஆச்சரியமா போச்சு. இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு கேட்டு அவன் இயேசு விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டான். அவ்வளவு நல்ல விசுவாசிகளும் தொல்லைகளை சந்தோஷமான வாழ்க்கையின் ஒரு பகுதியா தாங்க பார்த்திருக்கிறாங்க. அதனால தான் துன்பத்தின் மத்தியில நமக்கு விடுதலை கொடுக்க வந்த இயேசுவை நம்ம பார்க்கிறோம். அவர் வாழ்க்கையிலேயே போதிக்கிறார், துன்பம் நமக்கு சகஜமானதுன்னு சொல்லி. அதனாலதான் பேதுரு, முதலாவது பேதுரு 4:12-13 ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா, முதலாவது 2 செய்தியில. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற உபாதைகளை எல்லாம் நீங்க புதுமையானதா நினைச்சு பார்க்காதீங்க. ஏதோ உலகத்துல ஒருத்தருக்குமே நடக்காதது உங்களுக்கு நடந்ததா எண்ணி பார்க்காதீங்க. இதெல்லாம் எல்லா கிறிஸ்தவருக்கும் வந்தது, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பகுதி. இப்ப ரெண்டாவது என்ன பார்க்கணும்னு சொன்னா, இந்த சந்தோஷமான மனிதன் துன்பங்களை சகிக்கிறவன். துன்பங்கள் சந்தோஷமான வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனா உண்மையான சந்தோஷத்தை வாழ்க்கையில அடைகிறவன் எப்படிப்பட்ட மனுஷன்னா, அவன் துன்பத்தை சகிக்கிற மனிதன். அதான் 12 வசனம் சொல்லுது, சோதனையை சகிக்கிற மனிதன். அது அவனுடைய கேரக்டரிஸ்டிக். உண்மையான விசுவாசியை நீங்க பார்க்கணுமா, எவன் துன்பத்தை சகிக்கிறானா அவன் தான் யா. அது அவனுடைய குணாதிசயத்துல ஒண்ணு. அதனாலதான் யோபு புஸ்தகம் நமக்கு வேதத்திலேயே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு துன்பங்கள் சொந்த மனைவியிலிருந்து நண்பர்கள் எல்லாம் கூட என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அவன் ஆண்டவர் அவன் பக்கம் நின்று இவன் தான் உத்தமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு இருந்ததுக்கெல்லாம் மேல 2 அவர் ஆசீர்வதிக்கலையா. அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இருந்துச்சு இருந்துச்சு. ஏங்காமட்டை எடுத்து சுரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி போன பொழுதும் கூட அவன் இயேசுவில நிலைத்திருந்த மனிதன். அவன் துன்பங்களை சகிக்கிற மனிதன். நல்லா பார்த்துங்க, துன்பங்களை சகிக்கிறவன், துன்பங்களை பொறுத்து கொள்ளுகிறவன், துன்பங்களை அதற்கான காரணங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து உணர்ந்து அதற்கு இடம் கொடுக்கிறவன். அது என்ன துன்பமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அதற்குள்ளாக போவதற்கு தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறவன். இயேசு அதனால தான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகிற ஆட்டை போல போனார்னு சொல்லியிருக்கு. உலகம் அதை தான் பலவீனமா பார்க்குது. உலகம் என்ன செய்து பலவீனமா பார்க்குது. போன வாரம் வந்து இங்க வந்து இறங்கின பிறகு நான் மெட்ராஸ்ல இருந்தப்ப ஒருத்தர் சந்திச்சேன். எல்லாருக்குமே வாழ்க்கையில துன்பம் வர்றதுதான் சொல்லிட்டோம் இல்லையா, எனக்கும் வராம இருக்காது. சமீபத்தில் ஒருத்தன் ஏமாத்திட்டான். அவர் சொன்னாரு, நீங்க ஒண்ணு பண்ணி இருக்கணும் இவனுக்கு. யோபுடைய நண்பர்கள் இருக்கிறாங்களே, என்ன பண்ணிருக்கணும்ப்பா, எல்லாம் உங்களுக்கு பண்ணக்கூடிய இருந்து நீங்க ஏன் பாஸ்டர் பண்ணல, எதை செஞ்சாலும் வேத முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா. இப்ப நான் அதை பண்ணியிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், 10 to 11 சேர்ந்திருப்பேன். உலகத்துல அதான் செய்யறாங்கப்பா. அது என்ன இருக்குது, உன்ன உடனே நான் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்கு, நீ பண்ணினதுக்கு 10 நான் பண்ணிட்டேன்னு காட்டினதா இருக்கும். ஆனா அது இயேசுவுக்கு பிடிக்குமா? என்ன கத்துக்கிறோம் இயேசுகிட்ட இருந்து, அது சரியில்லை, அது தப்பு. அப்படியே நம்ம வாழ்ந்தோம்னா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கும் நமக்கும் எந்த வித வித்தியாசமும் இல்லாம போயிடும். அதான் சொல்லுகிறது, நாம துன்பங்களை சகிக்க பிறந்தவர்கள். நமக்கு வாழ்க்கையில சில நேரம் அநீதி நடக்கும், இந்த உலகத்துல அநீதி செய்வாங்க. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சில நேரம் அவசியமா இருக்கலாம், சில வேலைகள்ல அது செய்யவே கூடாததா இருக்கும். பொறுத்து கொள்ளுகிறவன், சகித்து கொள்ளுகிறவன் வேற என்னது. நமக்கு படுற கஷ்டத்துக்கெல்லாம் நீதி தேடியே ஆகணும் இந்த உலகத்துலன்னு சொன்னா, நம்ம கிறிஸ்தவன ஆகாம இருக்கிறது நல்லதா இருந்திருக்கும். எஸ், அப்படியே இருந்திருக்கலாம், கிடைக்காது இங்க நீதி. பாவத்துல இருக்கிற உலகம் நமக்கு நீதி கிடைக்குமா? கிடைக்காது.
பாவத்தில் இருக்கிற ஜட்ஜு நம்மளை பார்த்து நமக்கு நீதி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். உலகத்தானவன் ஒரு நல்ல உலக சாமர்த்தியம் இருக்கா இல்லையா? அவன் என்னென்னமோ வச்சு நல்லா போய் சொல்ற ஒரு லாயரை பிடிச்சிக்குவான். ஏன்? இவங்க அவங்க போய் கேசை தான் தேடி அலைவாங்க. ஏன்னா அவங்க அதில் தான் அவங்களுடைய சாமர்த்தியம் இருக்கு. என் மகள் லாயர், அதனால தான் அவள் வந்து இந்த மாதிரி கோர்ட்டில் போய் நிற்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அவள் அந்த இன்டர்நேஷனல் லோ அப்படி இப்படின்னு போயாச்சு. ஏன்னா இந்த மாதிரி பாவம் சும்மா தேவையில்லாதலாம், ஏன்னா சில நேரம் என்னமா பண்ணியிருப்பான், அது தெரிஞ்சும் அவனுக்காக நம்ம பேச வேண்டியிருக்குமே. அதுக்கு என்ன, அவனை வந்து அவன் எவ்வளவோ அப்பட்டமா பண்ணியிருந்தாலும் கூட, அவன் கத்தியெல்லாம் வெட்டி இருந்தாலும் கூட, ஒரே ஒரு ஒழுங்கான சாட்சி இல்லாதனால கேஸே அம்போன்னு போயிடும். நம்ம வாத திறமையில அவனை தப்ப விட்டுறலாம். அது தப்பா இல்லையா? ஏன், சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்திக்கிட்டு ஒழுங்கு இல்லாதவங்களெல்லாம் ஊரில் நடமாட விட்டுருவோம். இதெல்லாம் லாயர்ஸ் எல்லாம் தப்புன்னு இல்லை, சரியா இருக்கணும் பார்த்தீங்களா. அப்ப நம்ம வந்து இந்த உலகத்தில் நமக்கு இறுதியான நீதி தேட முடியாது. உலகத்துக்கு நீதி தீர்க்கத்தான் ஒருத்தர் வர போறாரு. எல்லா அநியாயங்களுக்கும் ஒரு முடிவு அன்னைக்கு நடக்க போகுது. அதனால அன்னைக்கு நடக்க வேண்டியது நீதி தேவன் செய்ய போகிறத நாம ஏதோ நம்ம நீதி தேவனை நினைச்சிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தனுக்கு பண்ணிட்டு சரி பண்ணு, நாளைக்கு ஒருத்தன் பிறக்க போறான் யா, இன்னொன்னு சந்திச்சே ஆகணும். வந்துகிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. ஆகவே நம்ம வந்து உலகத்து நீதியை நம்ம தேட போகக்கூடாது. சில நேரம் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டியது இங்க இருக்கும். உலகத்தான இருந்தானா நமக்கு கஷ்டமா இருக்கும். அவனை ஒரு பண்ணியே பாகிருவேன்னு தான் நம்ம யோசிப்போம், அப்படித்தான் யோசிப்போம். ஆனா அதுல இருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் தேவன். இந்த உலகத்துல நம்ம உலக நீதியை தேடக்கூடாது. இந்த உலகத்துக்கு தேவ நீதியை பத்தி எந்த அக்கறையுமே இல்லை. தேவ நீதியை பத்தி அதுக்கு புரியவே புரியாது. எப்படி நம்ம இந்த உலகத்துல நீதி தேடுறது? அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? வேதம் சொல்லுது, சகித்துக்கொள். நடக்கின்ற அநீதிகள் அநியாயங்களை சகித்துக்கொள். எத்தனை தரம் போல ஜெயில போட்டிருக்கிறான்னு எண்ணி பாருங்க. அப்போஸ்தலர் வாசி, ஒரு தடவையா ரெண்டு தடவையா? அவரு கூட சொல்லல இல்லையா? பல தடவைகள். ஒரு தடையாவது சரியானதுக்கு அவர் ஜெயில போட்டிருக்கிறாங்களா? இல்ல இல்ல, அடிச்சிருக்கிறாங்க, ஜெயில அடிச்சிருக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணிருக்கிறாங்க. ஒரு தடவையாவது நீதியா செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல. எந்த வக்கீல்கிட்ட போனாரு? பகித்துக்கொண்டார். ஆபிரகாம் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், பிளஸட் மேன் வேதம் சொல்லுதா இல்லையா? அவன் வாழ்க்கையில பெரிய ட்ரையல்ஸ் எல்லாம் சந்திக்க வேண்டி வந்தது, போதனை வரலையா? எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு தன்னுடைய மனைவி எல்லாம் அவ்வளவு வயசான காலத்தில் ஒரு பிள்ளையை பெற்ற பிறகு ஆண்டவர் அந்த பிள்ளையை எனக்கு பலி கொடுன்னு கேட்டார். அதை விட ஒரு சோதனை வேணுமா? வேணுமா? அந்த சோதனையை அவன் எப்படி சாய்ச்சுக்கிட்டான்? நடந்து போறாங்க அப்பாவும் பிள்ளையும். ஆசையா வளர்த்த புள்ள, தனுக்கு கண்ணா வளர்த்த புள்ள, அப்பா பழி கொடுக்க போறான்னு தெரியுது. ஏன்னா ஆராதனை செய்யறதெல்லாம் பார்த்திருக்கிறான். என்னப்பா ஏதோ ஒண்ணு கொண்டு வர மறந்துட்டீங்க போல இருக்கு, ஆடு இல்லையே. ஆண்டவர் பார்த்துக்குவார். எவ்வளவு கஷ்டமா இருக்கும், புரியாம மகன் கேசுறானே, இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்க போகுது, என் மகனை என் கையாளியே வெட்டி கொள்ளணுமே. கொஞ்சமாவது ஆண்டவர் யோசிச்சுதான் சொன்னாரா? ஏதாவது நீதி இருக்கிறபடி தெரியலேன்னு எப்பவாவது ஆபிரகாம் யோசிச்சிருக்கிறானா? இவ்வளவு பெரிய சோதனைக்கு மத்தியிலும் அவன் தன்னுடைய இருதயத்துல ஒரு சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கலங்கிறத வேதம் காட்டுதா இல்லையா? காட்டுதா இல்லையா? அவன் சகித்து கொண்டான். அதனாலதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் சகித்து கொண்டான். நம்ம வாழ்க்கையில துன்பங்களை தொல்லைகளை சகிக்க கத்துக்கும் தான் வேதம் எதிர்பார்க்குது. யோசேப்பு சொந்த ரத்த சொந்தங்கள் ஒத்துட்டாங்களா இல்லையா? என்னமோ பண்ணிட்டாங்களா இல்லையா? என்னென்ன பண்ணாங்க? போன இடத்துல வம்பு, பிறந்த இடத்துல வம்பு, எவ்வளவு சகித்து கொண்டான். வேதம் அவனை பத்தி என்ன சொல்லுகிறது? ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தவன். ஒன்று பேதுரா முதலாவது அதிகாரத்துல நம்ம ஆறுல இருந்து வாசிப்போம், ஆறுல இருந்து எட்டு வரையும். ஒன்று பேர் முதலாவது அதிகாரம் சொல்லுகிறது, இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழுந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும்,
அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறார்கள். சந்தோஷப்படுகிறவன் எத்தனை தடவை வந்திருக்கு இந்த மூணு வசனத்துல. ஆனா அவங்க என்ன சொல்லுகிற, நீங்கள் இப்பொழுது கொஞ்ச காலம் துன்பப்படுகிறீர்கள், அது அவசியமானது. இந்த சந்தோஷத்தோட ஒரு பங்குள்ளது தான் நம்ம படுற துன்பம். இந்த சந்தோஷமான வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள அது துன்பங்கள் இல்லாம ஏற்படுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, துன்பங்கள் கலந்து காணப்படுகிற ஒரு வார்த்தை. இதனுடைய அருமை கிறிஸ்தவர்களுக்கு தாயா புரியும். இதை நீங்க என்ன விதத்துல ஒரு அவிசுவாசிக்கு சொன்னாலும் அவனுக்கு புரியாது, அவனுக்கு புரியவே புரியாது. அதனாலதான் அவனுக்கு இயேசு தேவையாக இருக்கிறது. ஒரு போலி சுவிசேஷம் இன்னைக்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு ஒரு போலி எண்ணத்துல துன்பங்களே போயிடும், துன்பங்களே போயிடும், துயரங்களே அவன் வாழ்க்கையில் இருக்கா, கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லி என் தலைவலிக்கு ஜெபம், காது வலிக்கு ஜெபம், இப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க உண்மையிலேயே ஒருத்தனுக்குமே சுகம் கொடுத்ததா வரலாறே இல்லை. அப்போஸ்தலர் கொடுத்திருக்கிறாங்க, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இவங்க கொடுத்ததா வரலாறே இல்லை. இவங்க கொடுத்ததும் இல்லை, கொடுக்க போறதும் இல்லை. அதை நம்புறவன் எல்லாம் தப்பா தான் நம்பிக்கிட்டு இருக்கிறான். கேசட்லயும் சொல்லிட்டேன், உண்மையை சொல்லித்தான் ஆகணும், கிடைக்கவே கிடைக்காது. ஆண்டவர் மட்டும்தான் அதெல்லாம் செய்யறாரு, மனுஷனால அதெல்லாம் செய்யவே முடியாது. ஆனா துன்பம் வராது வராது போயிரும் போயிரும்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். இயேசுக்குள்ளான ஆசீர்வாதம் உள்ள ஆனந்தம் உள்ள வாழ்க்கையில ஒன்ன கலந்ததுதான் துன்பம். துன்பம் வேணான்னு சொன்னா நீ இயேசு கிட்ட வராம இருக்கிறது நல்லது. ஏன்னா அவர் துன்பங்களுக்கு மத்தியில் எப்படி சந்தோஷத்தோட வாழ்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்கிறவர். அதனால பொய் சுவிசேஷத்தை கேட்டு அழிஞ்சு போயிடாங்க. மையான சுவிசேஷம் சொல்லுகிறது, உன் துன்பத்தை போக்குவேன்னு சொல்லல, அந்த துன்பத்தை தாங்கி அதுக்கு மத்தியில் நீ எப்படி சந்தோஷமாக வாழ முடியுங்கிறத காட்டுகிறது. அதான் மையான சுவிசேஷம், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதான் இங்க பேதரு கூட இங்க சொல்றாரு பாருங்க, ட்ரையல்ஸ் தொல்லைகள் துன்பங்கள் அஃப்ளிக்ஷன் இன்னொரு அது பேர், இதெல்லாம் வரும். ரெண்டு குழந்தைகள் 8:1 பாருங்க, ரெண்டு குழந்தைகள் 8 அதிகாரம் 3 வசனத்துல பவுல் சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, மக்கதேமிய நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தருத்திரமுடையவர்களாக இருந்தும், அதாவது ரொம்ப கடுமையான வறுமையுள்ளவர்களாக இருந்தும், தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அதாவது படுமோசமான பிச்சைக்காரத்தனமா இருந்த பொழுதும் கூட அதிகமான சந்தோஷத்தோட அவங்களுக்கு இருந்ததை அவர்கள் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சியா இருந்திருக்கிறேன். அவ்வளவு வறுமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்குள் அதிகமான சந்தோஷம் உள்ளவர்களா இருந்திருக்கிறாங்களா இல்லையா? வேதம் அதுக்கு தாங்க சாட்சியா இருக்குது, அதுக்கு தான் சாட்சியா இருக்குது. இன்னொரு இதை பாருங்க, ரொம்ப நல்ல வேத வசனம் எபிரேயர். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி எபிரேயர் 11:32 வசனத்தில இருந்து வாசிப்போம் சில வசனங்களை. எபிரேயர் 11:32, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கேதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு திட்டங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டிய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனர்கள், அந்நியர்களுடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள், வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தொல்லைகளையும் வெள்ளையாட்டு தோள்களையும் வெள்ளையாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களினாலும் மலைகளினாலும் குகைகளினாலும் பூமியின் வெடிப்படிகளும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நச்சாதி பெற்றும் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவு பட்டிருக்கிறாங்க, யார் இவங்க விசுவாசிகள், அவ்வளவு பேரும் அருமையான விசுவாசிகள். எபிரேயர் 11 எதை பத்தி சொல்லுது, விசுவாசத்தில் உயர்ந்தவர்களுக்கு பட்டியல் போட்டு காட்டுது. இவர்கள் எல்லாம் விசுவாசத்தில் உயர்ந்தவர்கள், விசுவாசத்தில் மற்றவர்களுக்கு உதாரண புருஷர்களாக இருந்தவர். அவர்கள் பட்ட கஷ்டங்களை பட்டியல் போட்டு இங்க கொடுத்திருக்குதா இல்லையா? அவ்வளவே அவர்கள் சகித்து கொண்டார்களே தவிர ஷார்ட் கட்ல பார்க்கல எப்படி இதெல்லாம் விடுதலை ஆகி போகலாம். நம்ம ஊர் பசங்க எல்லாம் எவ்வளவு முழு நேர உபவாசம் அடிச்சிருப்பாங்க ஒவ்வொன்றும் போறதுக்கு இல்லையா? அந்த வேதம் என்ன சொல்லுது, இவர்கள் சகித்து கொண்டார்கள், சகித்து கொண்டார்கள், பொறுமையோடு சகித்து கொண்டார்கள். அதையெல்லாம் உலகம் பார்க்கிற மாதிரி அவங்க பார்க்கல. அவங்க வித்தியாசமா பார்த்ததே காரணம் கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பார்வை தான், அவர் கொடுத்திருக்கிற அந்த ஞானம் தான். உண்மையான விசுவாசி வாழ்க்கையில் சந்தோஷம் உண்மையாக அடைகிறவன் என்ன, அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தொல்லைகளை சகித்துக் கொள்ளுகிறவனாக இருப்பான், சகித்துக் கொள்ளுகிறவனாக இருப்பான். அடுத்ததாக நம்ம பார்க்கணும் மூணாவது என்னன்னு சொன்னா, உண்மையான சந்தோஷம் உள்ள மனிதன் அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற அந்த பரீட்சையை அதை அனுபவிக்கிறதுல நிலைத்து நிற்பான். அந்த பரீட்சைக்கு உள்ளாக போய் நச்சாட்சி பெறுவான்னு சொல்லலாம். இன்னொரு விதத்துல இது எங்க இருந்து வருது, அந்த 12 வசனத்தையே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுலயே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பார்க்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு, உத்தமன் என்று ஏன் அவன் அந்த சோதனையை சகிக்கிறவன் மட்டுமல்ல, அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி உள்ளவன், அந்த சோதனையை சகித்து அதற்குள்ளாக போய் வெற்றிகரமாக வெளியில வருவான், உத்தமேன்னு பெயர் பெறுகிறவன். அதான் இங்க சொல்லுகிறது, அவன் உத்தமனாக விளங்கின பின்பு அவன் அந்த பொறுமையோடு அதை சகித்து கொண்டு அந்த சகித்தலின் இறுதி கட்டத்தை அடைந்து உத்தமனாக பெயர் அடைகிறான். தேவனத்தில் உத்தமனாக பெயர் அடைகிறான். அவன் ஆண்டவர் அவனை அப்ரூவ் பண்றார் அங்க. அதுதான் இங்க சொல்லு, அவன் உத்தமனாக விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்கு தத்தனுடைய கிரீடத்தை அவன் பெறுவான். எப்படி அவனால பெற முடியும், அந்த தொழிலை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சகித்து அவன் நேர்மை உள்ளவனாக வெளியிலே வருகிற பொழுதுதான், உத்தமனாக விளங்க பண்ணுகிற பொழுதுதான். ஜோபு பார்க்கலாம், அவன் நல்ல உதாரணம் அடிக்கடி வருது. அவ்வளவு கஷ்டங்களையும் பொறுத்து கொண்டு அவன் இறுதியில் அவன் உத்தமன்னு பெயர் வாங்கலையா? நம்ம தொல்லைக்குள்ளாக போய் அந்த தொல்லைகளை வெற்றிகரமாக சந்தித்து உத்தமனாக வர வேண்டியது நமக்கு கடமை. சந்தோஷமான வாழ்க்கையில் ஒரு பகுதிங்க அது, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் பகுதி. இதுக்குதான் ஒருத்தன் கிறிஸ்தவனா இருந்தா மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும், இல்லாம புரிஞ்சிக்கவே முடியாது. ஒருத்தர் சொல்லுவாரு, ஒரு பாஸ்டர், ஒரு நல்ல உதாரணம், கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவன் சொன்னா, அவன் இந்த பாக்ஸிங் ரிங்ல இருக்கிறான், மத்த அவன் வந்து குத்துனா அவன விழுகிறான் எலும்பி நின்னுறான், குத்துறான் விழுகிறான் எலும்பி நின்னுறான், அவன் குத்துறான் விழுகிறான் எலும்பி நின்னுறான், அவன் குத்துறவன் சோர்ந்து போயிட மாட்டான், இதுக்கு மேல என்னடா செய்யறது, இந்த குத்துலையாவது எலும்பாம இருந்துறிய, குத்துறான் விழுகிறான் எலும்பி நின்னுறான், அதான் கிறிஸ்தவன். இது ஒரு நல்ல உதாரணம். என்ன செய்ய கெஞ்சி பாப்பானா இல்லையா, உண்மையாவே பாக்ஸருங்கிற உன் காலில் விழுந்து கேட்கிறேன்ப்பா, அவன் ரெஃப்ரி அவன் எண்ணி முடிக்கிற வரை எலும்பாம இருது, ஒரு குத்து குத்துறான் விழுகிறான் எலும்பி நின்னுறான், அதான் கிறிஸ்தவன். இந்த பாக்ஸிங் இது முடியாது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இவங்க குத்திக்கிட்டே இருப்பாங்க உலகத்துக்காரங்க, நாம விழுவோம், அவன் அதை பலவீனமா நினைப்போம், எலும்பி நின்றுவோம், எலும்பி நின்றுவோம். நாம உத்தமனாக தேவன் நம்மை விளங்க பண்ணுவார். இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு அருமையான வழக்கம் தெரியுங்களா. அவன் அந்த பரீட்சைக்குள்ளாக வெற்றிகரமாக தேறினவனாக வருவான். கடைசியா என்னன்னு சொன்னா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஆனந்தம் உள்ள அந்த மனிதனுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம் கிடைக்கும், தீவ கிரீடம் கிடைக்கும். தீவ கிரீடம் அப்படின்னா என்னது பார்க்கத்தான் போறோம். அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆனந்தம் உள்ள மனுஷன் செய்யறது என்னன்னு பாத்தீங்களா? என்ன பார்க்கலாம்? வாழ்க்கையில துன்பங்களை சகித்து கொண்டு அவனுக்கு நடக்கிற அந்த விசுவாச பரீட்சையில் தேறினவனாகி தன்னுடைய வாழ்க்கையே கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறானா இல்லையா? அவன் இந்த உலகத்துல வாழ்றது கூட கிறிஸ்துவில் எதுக்காக? அவருக்காக வாழ்ற வாழ்க்கை, அவருடைய மகிமைக்காகத்தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும். அப்ப அவனுடைய வாழ்க்கை யாருக்காக பயன்படுகிறது? கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம் சித்தம் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுறதுக்காகத்தான் அவனுடைய வாழ்க்கை இருக்கு. அப்ப அந்த சித்தத்துல ஒரு பகுதி இவன் வாழ்க்கையில தொல்லைகளை அனுபவிக்கணுங்கிறது தான். அவன் தொல்லைகளை வெற்றிகரமா அனுபவித்து வெளியில வர்றது தான் கர்த்தருக்கு மகிமையை கொடுக்கிறது. அப்ப அவனுடைய முழு வாழ்க்கையும் யாருக்காக? இயேசுவுக்காக, அவருடைய மகிமைக்காக வாழப்படுகிறது. அதனால தாங்க அவனுக்கு அந்த ஜீவ கிரீடம் கிடைக்குது. என்ன தெரியுமா ஜீவ கிரீடம்? கிரீடம்னு சொன்னாலே அரசர்கள் எல்லாம் வச்சிருக்கிறா இல்லையா? நம்ம நாட்டில் கிரீடத்தை பத்தி தெரியும், அரசர்களுக்கெல்லாம் தலையில வைப்பாங்க. எலிசபெத் மகாராணி பாராளுமன்றம் கூடுற நேரம் தலையில வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. அதான் கிரீடம்னு சொல்றது. முக்கியமா கிரீடம் எல்லாம் பார்த்தா தங்கம், டைமண்ட்ஸ், இதெல்லாம் விலை மதிப்பு இல்லாத கல்லெல்லாம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும், ரொம்ப விலையேறினதா இருக்கும் அந்த கிரீடம். அதனாலதான் அந்த கிரீடத்துக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு. ராஜா போய் சாதாரணமா அவனை வச்சுக்க மாட்டாங்க, அது ரொம்ப மதிப்புள்ளதா இருக்கும். ஆகவே இந்த யாக்கோபு இதை எழுதுற காலத்துல இவங்க இதை வாசிக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் கிரீடத்தை பத்தி. ஏன்னா ரோமர்கள் அன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டு வந்தாங்க, அவங்க உள்ள சீசர் கூட ஒரு கிரீடம் வச்சிருப்பான். அது தங்கம் பொன் வெளியில இல்லாட்டியும் கூட அது சீசருடைய கிரீடம், அதுக்கு பெரிய மதிப்பு இருக்குது. அவனுடைய மதிப்பு எத்தகைய தன்மை உள்ளதுங்கிறது இந்த வாசகர்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த கிரீடத்தை பயன்படுத்தி ஜீவ கிரீடம்னு இங்கே யாக்கோபு எழுதுகிறாரு. அவர் எழுதுறது அவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குது. அப்படி அந்த கிரீடம் வந்து யாருக்கு கொடுக்கிறது? அன்னைக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ரோமர்கள் வந்து ரொம்ப விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்துறது. அப்படி விளையாட்டு போட்டி நடத்தி வெற்றி பெறுகிறவனுக்கு ஒரு கிரீடம் கொடுப்பாங்க. அதுல தேர்னவனுக்கு தான் அங்க கொடுக்கப்படும். ஒரு நாளும் சும்மா தேராதவனுங்களுக்கு கொடுக்கப்படாது. அதனாலதான் அதுல போட்டியில வெல்லணுங்கிறதுக்காக பல மாதங்கள் வருஷங்களும் கூட எல்லாம் தங்களை தயார் செய்து கொண்டு அந்த போட்டியில கலந்துக்குவாங்க. அன்னைக்கு அது அவர்களுக்கு ஒரு வெகுமதியாக அங்க கொடுக்கப்படுகிறது, ஒரு பிரைஸ் மாதிரி. ஆண்டவர் கூட விசுவாசிகளுக்கு பல ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் நிறைஞ்சு காணப்படுகிறது. விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறாரு, நான் ஒரு ஜீவனுள்ள ஒரு கிரீடத்தை தருகிறேன்னு சொல்லி, த கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடத்தை தருகிறேன்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அது விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படும். ஆனா இங்க சொல்லப்படுகிற இந்த ஜீவ கிரீடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வெகுமதியை பற்றி சொல்லப்படவில்லை. இப்ப என்னத்த சொல்லப்படுதுன்னு சொன்னா, விசுவாசிகள் தங்களுடைய இறுதி காலத்துல நியாய தீர்ப்பு காலத்துல இயேசுவை சந்திக்கிற பொழுது அவருடைய விசுவாசத்துக்கு சாட்சியாக இயேசு இருப்பாருங்கிறத காட்டுகிறது. அவர் உறுதிமொழி கொடுக்க போகிறார். இப்ப வெகுமதி என்னவன நீங்க நினைச்சுக்காங்க, ஏதோ பேக்ல போட்டு நமக்கு ஸ்பெஷலா ஏதாவது கிடைக்க போகுது அப்படி நினைச்சுக்க கூடாது. நம்முடைய விசுவாசம் அன்னைக்கு பகிரங்கமாக அது எப்படிப்பட்டது என்பதை இயேசுவினுடைய வாயிலிருந்து உறுதிப்படுத்தப்பட போகிறது, மற்றவர்கள் எல்லாம் காது கொடுத்து கேட்கும்படியாக. அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய விசுவாசம் உள்ள மக்களை பார்க்கிற பொழுது அவர் ரொம்ப புன்னகையோடு கூட சொல்லுவார், என்னுடைய மகனே என்னிடத்தில் வா என்று சொல்லி அவன் பல ஆசீர்வாதங்களை அனுபவிப்பான். தேவன் அவனுக்கு பல வெகுமதிகளை கொடுப்பார். இதெல்லாமே நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நினைச்சு பார்க்கணும். உலகத்து ஆசீர்வாதங்களா வெகுமதியா நினைச்சு பார்க்க கூடாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா நினைச்சு பார்க்கணும். நாம வந்து இந்த உலகத்துல தேவ மகிமைக்காக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப நம்ம தாழ்மையோடு கூட அந்த வாழ்க்கையை வாழ்கிற பொழுது, அந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம அந்த வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது, இயேசுவை சந்திக்கிற பொழுது, அந்த தேவன் அதை என்ன செய்வார்? வெண்டிகேட் பண்ணுவார், உறுதிப்படுத்துவார். இந்த உலகத்துல மனுஷன் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான்? தோத்து போனவங்களா தான் பார்ப்பாங்க இல்லையா? ஏன்னா ஒருத்தன் கன்னத்துல அடிச்சா நம்ம திருப்பி அடிக்கிறது இல்ல,
ஒருத்தன் நம்ம அநியாயம் பண்ணா அவனுக்கு ஏதாவது பண்ணிடணும்னு நம்ம அவனை கோர்ட்டுக்கு கொண்டு போய் அவன் செஞ்சதுக்கு 10 மடங்கு பார்க்க போறதில்ல. தகையில் என்ன செஞ்சான்? அவிசுவாசியா இருக்கிற நேரம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நியாயமா வசூலிக்க வேண்டியதை விட 10 மடங்கு வசூலிச்சானா இல்லையா? பெரிய பணக்காரனா இருந்தான், சுவாசியானவனா என்ன செஞ்சான்? உங்ககிட்ட புடுங்கினதுக்கு மேல 10 மடங்கு கொடுத்துறேன். அதான் வித்தியாசம். இதுதான் தேவ நீதி, இதுதான் கிறிஸ்தவ நீதி. அநியாயத்துக்கு திரும்பவும் அநியாயம் பண்றது இல்ல, கிறிஸ்தவன் செய்யறது. ஏன்னா எவன் எவன் அநியாயம் பண்றானோ அவன் பண்ண அநியாயத்துக்கு எல்லாம் வாங்கிக்கத்தான் போறான். இங்க தப்பிக்கிட்டான்னா வாங்கிக்கத்தான் போறான். அதுல அவன் தப்பவே முடியாது, முடிவு வந்தே தீரும். அப்ப நம்ம அநியாயம் பண்ணவன ஒரு கோட்டை உண்மை என்ன சாதிக்கிறது? அவன் அநியாயத்துல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாம இருக்கிற நேரம் பாத்தீங்களா. அதனால உலகம் நம்ம பார்த்து நீ என்ன அப்படி பலவீனா இருக்கிறேன்னு பார்க்க, நம்ம பலவீனர்கள் இல்லை. எங்க போராட்டம் உலகத்து போராட்டம் இல்ல, நம்ம சகித்து வாழ வேண்டிய தைரியசாலிகள், தகித்து வாழ வேண்டிய மல்யுத்த வீரர்கள், அடி வாங்கினாலும் எழும்பி நிற்கிறவர்கள். எங்களுக்கு ஜீவகிரீடம் காத்திருக்குது. அதான் யாக்கோபு சொல்லுகிறார், எங்களுடைய அத்தனை போராட்டம், அத்தனை துன்பங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் அன்னைக்கு நீ நியாய தீர்ப்பினால கர்த்தர் எல்லாருக்கும் சாட்சியா நம்ம எப்படிப்பட்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்த தான் போகிறார். முழு உலகமும் கேட்கறதுக்கு, இப்ப அநியாயம் பண்ண அவ்வளவு பேரும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கு, ஏன் நம்ம சந்தோஷப்படக்கூடாது? சந்தோஷப்படணுமா இல்லையா? நாம தாங்க நீதியா சந்தோஷமா வாழக்கூடியவர்கள், நீதியா சந்தோஷப்பட வேண்டியவர்கள். அந்த வாழ்க்கை எங்கால மட்டும்தான் வாழ முடியும், வேற யாரையும் வாழ முடியாது. யாராவது இன்னைக்கு வந்து தேவனை அறியாதவர்கள் யாராவது இங்க இருந்தீங்கன்னா ரொம்ப கேட்டிருக்கீங்க ஆண்டவரை பத்தி, எவ்வளவு அருமையான ஆண்டவர்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? மறந்துடாதீங்க. இருக்கிற நிலைமையில தொடர்ந்தீங்கன்னா இங்க சந்தோஷம் கிடைக்காது. ஆண்டவர உங்க பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டு அவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இயேசு சுவாமியை விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை கிடைக்கும். இந்த உலகம் ஒருத்தனுக்குமே நன்மை செய்யாது. இப்ப எல்லாரையும் அழிக்கிறதுக்கு தான் அந்த உலகம் இருக்கு. அந்த அழிவுல இருந்து நம்ம காத்து தேவ மகிமைக்காக வாழ்ற வாழ்க்கையை இயேசு தான் கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த உலகம் நம்ம சரீரத்தை அழிச்சாலும் கூட நம்ம ஆத்மாவை அதை அழிக்க முடியாது. இங்க நம்ம கண்ணை மூடுகிற பொழுது அங்க கண்ணை திறக்க போகணும். அதை இயேசுவை தேவனாக அறிந்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம். ஆண்டவர் இயேசுவை தெரிஞ்சிருக்கிறதா அவங்களுக்கு? இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லன்னு சொன்னா அது ஆபத்து. அவரை விசுவாசிக்கணும், உங்க பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், அந்த பாவத்தில இருந்து உங்க அதையெல்லாம் போக்கி உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அந்த இயேசுகிட்ட கேட்டீங்கன்னா, நீங்க யாரு எந்த நிலைமையில எப்படி இருந்தாலும் அந்த தேவன் அதை செய்கிறவரா இருக்கிறார். ஆசீர்வாதமாக உள்ள ஆனந்தம் உள்ள ஒரு வாழ்க்கையை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் வல்ல தேவனே, இந்த நாளிலே துன்பங்கள் எங்களுக்கு தடைகள் அல்ல என்று வேதத்திலிருந்து தெளிவாக கூட நீர் காட்டியிருக்கிறேன். உன்னுடைய வார்த்தை நாம் சகித்து வாழ வேண்டிய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை சந்தேகம் இல்லாமல் எங்களுக்கு விளக்கி இருக்கிறது. உலகம் எங்களை பலவீனர்களாக பார்த்தாலும், அநியாயத்தை பொறுத்துக் கொள்கிறார்களே என்று கேலி செய்தாலும், ஏன் செய்கிறோம், ஏன் அப்படி வாழ்கிறோம் என்பதெல்லாம் நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள். உம்முடைய நாம மகிமைக்காக எல்லாவற்றையும் செய்ய, எங்களுடைய சுயத்துக்காக நாம் வாழாமல் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவரே. இந்த நாளிலே நாம் கேட்ட காரியங்களை மறந்து விடாமல் நடைமுறையில் அவற்றை பயன்படுத்தி நல்வாழ்வு வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து கேட்கிறோம், ஆமேன்.